தென்றல் அக்டோபர் 2011. சந்திரமௌழி அவர்களின் குறு நாவல் தொடர் சில மாற்றங்கள். மாற்றம் 5. இதுவரை பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான சி என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஓர் இரவு தங்கும் போது தினேஷ் வேலையிழந்து தவிக்கும் தன் மற்றொரு அமெரிக்க நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜுவின் தகுதிகளில் திருப்தியிடும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். மேற்கொண்டு ராஜின் விவரங்களை பார்க்கும்போது அவன் தன்னோடு சிறு வயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆனந்த தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்து தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இது எதையும் அறியாத ரங்கராஜ் தன் மனைவி கவிதாவை வேலையிடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு ஸ்ரீயை சந்திக்க கிளம்புகிறான். வேலை வாங்கி தந்து தன் கஷ்டத்தை போக்கப் போகும் கடவுளை பார்க்கும் மகிழ்ச்சியில் இருக்கிறான். ஸ்ரீக்கு ஏற்பட்ட காயம் என்ன? ராஜுக்கு வேலை கிடைக்குமா? அவன் கஷ்டம் தீருமா? அவனது மறுபக்கம் என்ன? உலகத்துல 2000 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து மக்கள் வசித்து வரும் நகரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட நகரங்களில் சிறப்பானது மதுரை. மூதூர்ங்கிறது மதுரையினும் பண்டையங்கிறது பாண்டியனும் அறிவியிருக்கலாம். இதிலிருந்தே இதன் பழமையை நாம புரிஞ்சுக்கலாம். கிபி 2000 இந்த நகரத்தை பத்தி வரலாற்று குறிப்புகள் கிடைச்சிருக்கு. ரோமாபுரி பேரரசோட மதுரைக்கு கடல் மாணிகம் எல்லாம் இருந்திருக்கு. முதலீடு சங்கங்கள் தோன்றிய மதுரை இதுக்கு தெற்கே இருந்தது. கடல் கோயில் அது அழிந்ததும் அதன் நினைவா இப்ப நாம பார்க்க போகிற இன்றைய மதுரை நகரை பிற்கால பாண்டிய மன்னர்கள் ஏற்படுத்தினாங்க. தமிழ் வாத்தியார் முருகேசன் மதுரையை பற்றி பஸ்ஸில் விரிவாக சுவையாக சொல்லிக் கொண்டு வந்தார். அப்பாவின் உத்தியோக டிரான்ஸ்பர் புண்ணியத்தில் பல ஊர்களை நான் பார்த்திருந்தாலும் மதுரைக்கு நான் போனதில்லை. ஒரு பழைய ஊரை புதுசாக பார்க்க போகும் உற்சாகத்தில் இருந்தேன். பெரும்பாலான மற்ற பசங்களும் என்னைப் போலவே முதல் முறை மதுரை பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தனர். ரங்கன் இந்த கணக்கில் வழக்கம் போல் சேர்த்தி இல்லை. மாசா மாசம் அவன் அப்பாவோ கணக்கு பிள்ளையோ மண்டியிலிருந்து அரிசி விற்ற பணம் வாங்க மதுரைக்கு வரும்போது இவனும் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகும் படங்களை பார்த்து விடுவான். கண்ணனூர் டூரிங் கொட்டகையில் 3 வருடங்கள் மற்ற ஊர்களில் ஓட்டி தேய்ந்து போன படங்கள் தான் வரும். 2 வாரம் முன்பு கூட இப்போதுதான் ரிலீஸ் ஆன உலகம் சுற்றும் வாலிபன் படம் மதுரைக்கு வந்து அவன் பார்த்த சாகசத்தை படத்தின் 18 ரீலோடு மேலும் இவனது மசாலா 10 ரீலும் சேர்த்து எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தான். வாத்தியாரும் அன்னைக்கு படம் பார்க்க வந்திருந்தார். கிட்ட பார்த்தேன், செம்ம கலரு. படத்துல பாக்குறாப்புலயே பற்றாக்குறைக்கு ஆபரேட்டர் ரூமில் இருந்து எடுத்து வந்த 4 பிலிம் துண்டுகளையும் தனி மேட்னி ஷோவாக பெருமையோடு காட்டிக் கொண்டிருந்தான். எனவே மதுரை அவனை புதுசாக எதுவும் கவரவில்லை. மாணிக்கம் சாருக்கே நாயக்கர் மஹாலிலும் மீனாட்சி கோவிலிலும் இப்படி போறதை விட அந்த பக்கம் போனா சுலபம் சார் என்று வழி சொல்லி கொடுத்தான். காந்திஜிக்கும் இந்த மதுரைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. உங்களை யாருக்காச்சும் தெரியுமா? மாணிக்கம் சார் காந்தி மியூசியம் வாசலில் எங்களை எல்லாம் பார்த்து கேட்டார். சார், ரங்கன் தான். இந்த ஊருக்கு வந்தபோது சட்டை போடாத விவசாயிகளோட கஷ்டத்தை பார்த்துதான் காந்திஜி அரையாடை கோலத்துக்கு மாறினார். சரியா சொன்ன ரங்கா, வெரி குட். நான் ரங்கனை ஆச்சரியத்தோடு பார்த்தேன். இதெல்லாம் எங்க படிச்ச ரங்கா? எங்க வீட்டுல லைப்ரரியே இருக்கு, நல்ல புஸ்தகம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய படிப்பேன். சீனு, நீ வேணா அடுத்த வாரம் எங்க வீட்டுக்கு வாயேன், உனக்கும் அதெல்லாம் காமிக்கிறேன். என்ன புஸ்தகம் வேணுமோ எடுத்து படி. எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. ரங்கன் நிஜமாகவே எனக்கு நண்பனாகிவிட்டான். காந்தி மியூசியம் பார்த்து முடிந்ததும் பக்கத்தில் ஒரு பார்க்கில் கூடினோம். எல்லாரும் சீக்கிரமா மதிய சாப்பாட்டை இங்கேயே முடிச்சிருங்க, அரை மணிதான் டைம். திருப்பரங்குன்றம் நேரம் இருந்தா பார்த்துட்டு இருட்டுறதுக்கு முன்ன ஊர் போய் சேர வேணும். பொம்பளை பிள்ளைங்களை வேற கூட்டியாந்திருக்கோம், சீக்கிரம் சீக்கிரம் என்று மாணிக்கம் சார் அவசரப்படுத்தினார். நானும் ரங்கனும் சேர்ந்து சாப்பிட்டோம். அவனுக்கு அம்மா செய்து தந்த எள்ளுருண்டை தேன் குழல் எல்லாம் தந்தேன். ரங்கன் ஒவ்வொன்றையும் வசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் தனலட்சுமி அங்கு வந்தாள். தனலட்சுமி எங்கள் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு பக்கத்து செக்ஷனில் படித்து வந்தாள். எங்கள் வீடு இருந்த தெருவிலேயே 3 வீடு தள்ளி அவள் வீடு. இருந்தாலும் நாங்கள் ஜாஸ்தி பேசிக் கொண்டதில்லை. ஆண் பெண் கோஷா சிஸ்டம் காரணமாக ஸ்கூலில் பேச வாய்ப்பே இல்லை. எப்போதாவது பண்டிகை நாட்களில் பலகார எக்ஸ்சேஞ்சுக்கு அவள் அம்மாவோடு என் வீட்டுக்கு வந்தால் நான் உள்ளே ஓடி விடுவேன். பேச்செல்லாம் என் அம்மாவோடும் அத்தையோடும் தான். மானிரமாயிருந்தாலும் தீர்க்கமான கலையும் வயதுக்கு மீறிய மதர்ப்பும் வசீகரச் சிரிப்பும் எல்லா வாலிப பயல்களையும் சுண்டி இழுக்கும். சீசனுக்கு தகுந்தாற் போல மல்லிகை, கனகாம்பரம், டிசம்பர் பூ என்று தலைநிறைய வைத்துக் கொண்டு பாவாடை தாவணியில் பின்னிய சடையின் குஞ்சலமும் கால் கொலுசும் ஜதி போல வீதியில் அவள் வந்தால் பூப்பல்லக்கில் அம்மன் வருவது போல அவனவன் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருப்பான். அரும்பு மீசிய முளைத்தாலும் காதல் கத்திரிக்காயெல்லாம் முளைக்காத எனக்கே இவ்வளவு தோணிய போது, வயது வந்த வாலிப பையன்கள் அவளுக்காக எங்கள் தெருமுனை குட்டிச் சுவற்றில் வேலை வெட்டி இல்லாமல் காத்திருந்ததில் ஆச்சரியம் என்ன? என் மாமா பையன் நானா நாராயணன், மைனர் சிவசு, பெட்டிக்கடை தரணி, போஸ்ட் மாஸ்டர் பையன் சம்பத் இவர்கள் தலைமையில் அந்த ஜமா குட்டிச் சுவற்றில் கூடிவிட்டால் தெற்பக்கம் புடவை கட்டிய பெண் ஒருத்தியும் போக முடியாது. தனலட்சுமி இதற்கு விதிவிலக்கு. இவர்கள் லட்சியமே பண்ணாமல் அழுத்தலான புன்னகையோடு நடைய கட்டி விடுவாள். மைனர் சிவசு கொஞ்ச நாள் பேய் அறைந்தால் போல் விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்ததற்கு ஒரு நாள் ராத்திரி கரும்பு கொல்லையில் மோகினி பிசாசு அடித்து விட்டது என்று காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் சித்ரா பௌர்ணமி என்று ஆத்தங்கரையில் சித்ரானம் சாப்பிட்டு விட்டு வரும்போது கரும்பு கொல்லையில் நிலா வெளிச்சத்தில் தனலட்சுமியை பார்த்த சிவசு அத்துமீறி கையை பிடித்து இழுக்க பொறி கலங்குவது போல கன்னத்தில் பொழையர் என்று அவளிடம் வாங்கியதில் சித்தம் கலங்கிவிட்டது என்று உள்காரணமும் உருவியது. உண்மையோ பொய்யோ தனலட்சுமியை நெருங்கும் தைரியம் எவனுக்கும் வந்ததில்லை. எல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொள்வதோடு சரி. இந்த தனலட்சுமிக்கும் ரங்கனுக்கும் ஏழாம் பொருத்தம். அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்பட்டன. ஒன்று, தனலட்சுமியின் அப்பா ரங்கனின் அப்பாவுடைய மில்லில் மேஸ்திரியாக இருந்தார். அவர் சமமாக படிப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. இரண்டாவது, ஏழாவதோ எட்டாவதோ படிக்கும் போது அவள் அவனை விட ஏதோ பாடத்தில் கூடுதலாக மார்க் வாங்கிய போது ரங்கனின் அப்பா அவளை பாராட்டியது. அதுவும் அவனுக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தனலட்சுமி தான் எங்கள் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். ஏ சீனு, மதுரை ரொம்ப நல்லா இருக்குல்ல, என்ன சாப்பிடுறீங்களா? இல்ல, ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கோம், கேள்வி வைப்பாரு, ரங்கன் குறுக்கே பதில் சொன்னான். ஏய் ரங்கா, எனக்கு உன் கூட பேச்சிலே, சீனுவைத்தான் கேட்கிறேன். தனலட்சுமி அவ்வளவு கிட்டத்தில் நேருக்கு நேராக பார்த்ததில் உடனே பேச்சு வரவில்லை. ஏன் அத்தனை பயல்களும் தவம் கிடைக்கிறார்கள் என்பது புரிந்தது. சுதாரித்து கொண்டு, என்ன கேட்ட? சாப்பிட்டோம், மதுரை நல்லா இருந்தது என்று உளறி கொட்டினேன். சோழிகளை சுழட்டி போட்டாற் போல் வசீகரமாக, ஆனால் நாசுக்காக வாயை ஒரு கையால் மூடிக்கொண்டு சிரித்தாள். விரல்களில் சிவப்பாக மருதாணி. சீனு, நல்ல தமாஷ், நான் உன்கிட்ட பேச வந்தது சீரியஸ் விஷயம்பா. உன் கூட பேசணும்னு 3 மாசமா ட்ரை பண்றேன். வீட்டுக்கு வந்தா உள்ள ஓடிடுற, தவிர உங்க வீட்டுல அந்த நானா தொந்தரவு வேறு. ஸ்கூல்லையும் பேச முடியல, இன்னும் 1.5 மாசத்துல பப்ளிக் எக்ஸாம். கணக்கு பாடம் மட்டும் ரொம்ப கஷ்டமாயிருக்கு. உன் கூட சேர்ந்து படிச்சா பாஸ் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் சொல்லி தருவியா? கூச்சப்படாம சரின்னு சொல்லு சீனு, பிளீஸ். சேர்ந்து படிக்கிறது சொல்லி தரதெல்லாம் பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன ஆனா? ஓ, அந்த குட்டிச்சுவர் கும்பல் கிண்டல் பண்ணும்னு பயப்படுறியா? அதுங்க கிடக்குது. பிளீஸ் சீனு, உன்னதான் நம்பி இருக்கேன். இன்னும் கிட்ட வந்து கெஞ்சினாள். நான் கூச்சமாக ஒரு அடி தள்ளி போனேன். இதுவரை முறைத்து பார்த்து கொண்டிருந்த ரங்கன், என்ன விட்டா, நீயே பேசிக்கிட்ட போற, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான், உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் படி போறாது. டே சீனு, நீ எதுக்கு இவகிட்டெல்லாம் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு என்றான். ரங்கா, மறுபடியும் சொல்றேன், நான் சீனு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அனாவசியமா தலையை நுழைக்காத. எனக்கு என்னவோ தனலட்சுமிக்கு உதவுவதில் தப்பில்லை என்று தோன்றியது. ரங்கன் அநியாயத்துக்கு அவளை விரட்டுவதும் எனக்கு சரியாகப்படவில்லை. ரங்கா, நீ சும்மா இரு, தனலட்சுமி சேர்ந்து படுக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சீனு, இவ கூட நீ சேராத, பொம்பளை பிள்ளையா லட்சணமா வீட்டோட இல்லாம தாட் புட்னு அலங்காரம் பண்ணிட்டு சுத்துது, இதுக்கெல்லாம் உதவாத, நீ அப்படியே ஃபெயில் ஆகட்டும், அப்பத்தான் புத்தி வரும். ரங்கா, என்ன வாய் நீளுது, அப்ப என் கை நீளும், ஜாக்கிரதை, கோபமாக சொன்னாள் தனலட்சுமி. சீனு, நீ இவளுக்கு உதவ போறேனா என்னோட பேச்சை நிறுத்திக்க, நீயே முடிவு பண்ணு. ரங்கா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறன்னு தெரியல. உனக்கும் தனலட்சுமிக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு ஆர்வமா கேட்கும் போது உதவணும்னு எனக்கு தோணுது. என்னால முடிஞ்ச உதவி செய்யறதுல தப்பில்ல. நீ சொல்றாப்ல, என் படிப்புக்கு அது இடைஞ்சலாச்சுன்னா நான் ஒதுங்கிடுவேன். அப்ப இவளுக்கு நீ படிக்க உதவுதான் போற இல்லையா? அதுவும் நான் இவ்வளவு சொல்லியும். கடுமையாக எச்சரிக்கும் குரலில் ரங்கன் கேட்டது எனக்கு பிடிக்கவில்லை. பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இதுதான் உன் முடிவுனால் நீயும் தேவையில்லை, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்லை, நீயும் உன் பலகாரமும் தூ என்று கத்திக்கொண்டே மடியில் இருந்த பலகார டப்பாவை தூக்கி போட்டான். அம்மா ஆசையாசையாய் இழுப்புடைய மாவு ஆட்டியும் எண்ணெய் போயில் கஷ்டப்பட்டும் செய்த பண்டங்கள் எல்லாம் மண்தரையில் ஒரே நொடியில் கிடந்தன. எனக்கு தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது. ரங்கா, ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஆத்திரம் கூடாது, நீ பேசு, பேசாம போ, அது இனிமே உன் இஷ்டம். அதுக்காக எங்க அம்மா ஆசையாய் செஞ்ச கொடுத்து பலகாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டியே, சி, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. சீனு, இது சரியான குரங்கு. குரங்கு கையில பூ மாலை கொடுத்தா என்ன பண்ணும்? இப்படித்தான் நாசம் பண்ணும். நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத என்றாள் தனலட்சுமி ஆறுதலாக. நான் கீழே விழுந்த பண்டங்களில் மண்ணை ஊதி எடுத்து தேற்று முடிந்தவைகளை மறுபடி டப்பாவில் போட தொடங்கினேன். என்னையா குரங்குன்னு சொல்ற? குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே மறுபடி நான் சேர்த்த பலகாரத்தை எல்லாம் பிடுங்கி மண்ணில் போட்டதோடு காலால் நச்சு நச்சென்று மிதித்தான். கண்களில் நீர் வழிய, டேய் வேணாண்டா, அம்மா கஷ்டப்பட்டு செஞ்ச பலகாரம் வேணாம். துக்கம் தொண்டையை அடைத்தது. மறுபடி கோபம் தலைக்கேறி, உன்னை மாதிரி ஒரு முட்டாள் தலைகணம் பிடிச்சவனே, ஃப்ரெண்டா நினைச்சது என் தப்புதான். தனலட்சுமி சொன்னது சரிதான், நீ குரங்குதான், தெரிஞ்சுதான் உனக்கு பேர் கூட அப்படியே வச்சிருக்காங்க. இனிஷியல் கூ உன் பேர் ரங்கன், சரியான குரங்கன். பலார் என்று நான்கு விரல் தடம் என் கன்னத்தில் பதிய அரைந்து விட்டான். சற்றும் எதிர்பாராததால் நிலை குலைந்து கீழே விழுந்தவனை தனலட்சுமி தூக்கிவிட்டாள். என்னை குரங்கனு கிண்டல் பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் சரியான பாடம் கத்துக் கொடுக்கல. என் பேர் ரங்கன் இல்லை, பார்த்துருவோம்டா. ரங்கா நிறுத்திடா என்றவள் பிறகு என்னை பார்த்து, டேய் வேணாம்ப்பா, சண்டை வேணாம். இந்த குரங்கு இருக்கும்போது நான் கூட பேசியிருக்க கூடாது. என்னாலும் நீங்க சண்டை போட்டுக்காதீங்க என்றாள் தனலட்சுமி. ரங்கன் கை ஓங்கியது. அதுவும் ஒரு பெண்ணின் முன்னால் அடித்தது எனக்கு பெருத்த அவமானமாயிருந்தது. நான் இப்போது அவனை அடிக்க பாய்ந்தேன். அந்த மண் தரையில் இரண்டு பேரும் கட்டி புரண்டு அடித்துக் கொண்டோம். சப்தம் கேட்டு மாணிக்கம் சார், முருகேசன் சார், பொன்னம்மாள் டீச்சர் எல்லாம் வந்து விலக்கிவிட்டார்கள். கொஞ்ச நேரம் முன்னவரை அப்படி குலவினீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு, இப்படி அடிச்சுப்பீங்க, வெக்கமா இல்ல? அதுவும் காந்தி மியூசியம் முன்னாடியே, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறாப்புல. படிப்புல கெட்டிகாரங்களாயிருந்து என்ன பிரயோசனம், குணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். மாணிக்கம் சார் ரெண்டு பேரையும் பொதுவாக திட்டியது எனக்கு அநியாயமாய்ப்பட்டது. நான் பேச வாயெடுத்த போது கைகளால் என்னை நிறுத்தி, ஒன்னும் நான் விசாரிக்க விரும்பல, புறப்படுற நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. எல்லாம் ஊர்ல போனதும் ஹெட்மாஸ்டர் விசாரிப்பார், அங்க சொல்லிக்கங்க என்று சொல்லிவிட்டார். திரும்பும் போது பஸ்ஸில் நானும் ரங்கனும் தள்ளி தள்ளி உட்கார வைக்கப்பட்டோம். ரங்கன் ஒன்றுமே நடக்காதது போல முகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். நான் விசுமிக் கொண்டே வந்தேன். தனலட்சுமி திரும்பி திரும்பி என்னையே பார்த்து கொண்டு வந்ததால் என் அழுகையை அடக்கிக் கொண்டேன். இன்பச் சுற்றுலா என் வகையில் துன்பச் சுற்றுலாவாக முடிந்தது. ரங்கனோடு எனக்கு இருந்த அரை நாள் நட்பை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதே சமயம் தனலட்சுமியோடு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கும் படலத்தை ஆரம்பித்து வைத்தது. அது மேலும் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. தனலட்சுமி வீட்டுக்கு நான் படிக்க போய் வந்த இரண்டாம் நாள் குட்டிச்சுவர் கும்பலின் பார்வைக்கு நான் மாட்டினேன். போஸ்ட் மாஸ்டர் பையன் சம்பத், டேய் உங்க வீட்டு சீனு ரெண்டு நாளா தனலட்சுமி வீட்டுக்கு சர்வசாதாரணமா போயிட்டு வரான், கவனிச்சியா? இந்த தெரு தாண்டினதுமே ரெண்டு பேரும் ஜோடியா ஸ்கூலுக்கு போறாங்க தெரியுமா? இவ்வளவு நாள் நாம எல்லாம் காத்திட்டு இருக்கோம், பூனை மாதிரி இருந்துட்டு டப்புன்னு தட்டிட்டான் பாரு, வரான் வரான், என்னன்னு விசாரி என்று நானாவுக்கு ஸ்கூ கொடுத்தான். டேய் சீனு இங்க வா. நானா என்னை கூப்பிடு. போக இஷ்டமில்லாவிட்டாலும் கால்கள் நேரே அவர்களை நோக்கி நடை போட்டது. சரியாக போய் மாட்டிக்கொண்டேன். மனசு கொஞ்சம் லேசானாற் போல் இருந்தது ராஜுக்கு. எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை வந்தது. இன்னும் 20-25 நிமிஷத்துல போயிடலாம். லேசாக சீட்டி அடுக்க தொடங்கினான். இளந்தூரல் வெளியில் இதமாக விழத் தொடங்க வைப்பரை மெதுவாக ஆடுவிட்டான். தடதடவென்று அடுத்த லேனில் ஒரு கண்டெய்னர் லாரி கடந்து சென்றது. லாரி கடந்து போன பிறகும் தட 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 கார் ஓட்டத்தின் சப்தம் தாளம் தப்பி ஒலிக்கும் மத்தளம் போல் கேட்டது. காரின் கண்ணாடியை இறக்கி காதி தீட்டி கேட்டான், பிளாட் டயர். தலையை வெளியே நீட்டி பார்த்ததில் இடது பின் டயர் உயிரை விட்டது தெரிந்தது. ஸ்டீரிங்கை கெட்டியாக பிடித்து வண்டியை ஓரமாக நிறுத்தினான். இன்னும் 200 அடி ஓட்டியிருந்தால் ரிம் தேய்ந்திருக்கும். சரியான நேரத்தில் நிறுத்தியதால் தப்பியது. சே, இந்த வேளையில அப்படி ஆக வேண்டும். ஸ்டெப்னி இருக்கிறது, நல்ல வேளை. ஸ்டெப்னி மாற்ற ஆயத்தம் செய்த போது இளம் தூரல் வேகம் பிடித்து பெருமழையாக அழிக்க தொடங்கியது. கவிதா நன்றாயிருக்கிறது என்று சொன்ன பேண்ட் ஷர்ட் தொப்பலாக நனைய தொடங்கியது. ஸ்டெப்னி மாட்டும் எண்ணத்தை கைவிட்டு சட்டென்று கார் கதவை திறந்து உள்ளே உட்கார்ந்து கொண்டான். ஆல்ரெடி லேட், வேறு வழி இல்லை. தினேஷை கூப்பிட்டு சொல்லிவிட வேண்டியதுதான். அவனை வந்து அழைத்து போக சொல்லலாம் என்று நினைத்தான். செல்போனில் தினேஷை கூப்பிட்டான். டயலிங் என்று வந்து கொண்டே இருந்தது. அப்போதுதான் கவனித்தான், சிக்னல் இல்லை. இருட்ட ஆரம்பித்ததோடு மழை இன்னும் உக்கிரமாக அடிக்க தொடங்கியது. முதல் முறையாக இந்த வேலை கிடைக்காதோ என்று ராஜ் நினைக்க தொடங்கினான். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.